இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன்
கேட்க கடவன்
ஜெயம்
கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது
என்று கர்த்தர் சொல்றார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமானதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நிறைய பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. இது மிகவும் அற்புதமான ஒரு புத்தகம். இந்த கடைசி நாட்களில் மிகவும் அவசியமான ஒரு புத்தகம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். அதில் 12 அப்போஸ்தலர்களில் யூதாஸ் தற்கொலை செய்து மறிந்து போனான். அந்த இடத்தில் மத்தியா என்ற வேறொரு அப்போஸ்தலனாக ஒருவனை ஏற்படுத்தினார்கள். ஆக மொத்தம் அந்த 12 பேரில் 11 பேர் இரத்த சாட்சிகளாய் மறித்தார்கள். கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். யோவான் என்கிற ஒரு அப்போஸ்தலனை மாத்திரம் அன்றைய அரசாங்கத்தினாலேயே அவனை கொல்ல முடியவில்லை. ஆகையினாலே அவனுக்குள் ஏதோ ஒரு விசேஷ சக்தி இருக்கிறது என்று பயந்து அவனை நாடு கடத்தினார்கள். வெள்ளையர்களுடைய ஆட்சியின் காலத்திலே நம்முடைய தேசத்திலே பயங்கரமான கைதிகள், அவங்களுடைய பார்வையில் பயங்கரம் சொல்லலாம், நம்முடைய பார்வையில் சொல்ல போனால் அரசியல் கைதிகள், விடுதலை போராட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள், அப்படிப்பட்டவர்களை, இவர்களை ஒன்றும் பண்ண முடியாத சிலையில் இருக்கும் பொழுது அவர்களை அந்தமான் என்ற ஒரு தீவுக்கு நாடு கடத்துவார். அங்கே கொடிய சிறை இருக்கிறது, இப்பவும் இருக்குது. அங்கே கொண்டு போய் காலம் முழுவதும் அவனுடைய மரணம் வரைக்கும் அங்கு இருக்க வைத்து விடுவார்கள். அதே போல பத்மு என்ற ஒரு தீவை அன்றைக்கு இருந்த ரோம் அரசாங்கம் பயங்கரமான கைதிகளை நாடு கடத்துவதற்காக வைத்திருந்தது. அந்த தீவிலே இந்த யோவானை கொண்டு போய் விட்டுவிட்டார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரையும் அங்கே இருந்து மரித்து போகட்டும் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யோவான் தனித்து விடப்பட்டவன், சபையோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட நிலைமை, தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட நிலைமை. அவனுக்கு தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் துண்டிக்கப்பட்டாலும் பரலோகத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை யாராலும் அவனுக்கு துண்டிக்க முடியவில்லை. உலகத்தில் மனுஷனோடு இருக்கிற ஐக்கியத்தை வேணா மனுஷன் துண்டிக்கலாம், ஆனால் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை யாராலும் துண்டிக்க முடியாது. ஆகையினாலே அவன் பரலோகத்தோடு இணைக்கப்பட்டவனாக இருந்தான். கர்த்தருடைய நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் ஆராதனை செய்கிறான். கர்த்தரை அவன் தனித்து உட்கார்ந்து ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் மகிமையோடு இயேசு கிறிஸ்து அவனுக்கு முன்னால் இறங்கி வந்து நிற்கிறார். அதை நீங்கள் 1 பார்க்கலாம். அதெல்லாம் இப்ப நான் படிக்க நேரம் இல்லை. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருக்கிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருக்கிறது. மகிமையோடு கர்த்தர் இறங்கி நிற்கிறார். அவன் ஆராதிக்கிற ஆண்டவர், அவன் இந்த உலகத்தில் அவர் இருக்கும்பொழுது அவருடைய மார்பிலே சார்ந்து கொண்டிருந்த அந்த ஆண்டவர், அப்படி நெருங்கி பழகின ஆண்டவர் இப்பொழுது மகிமையோடு வந்து நிற்கும் பொழுது அவரை கண்டவுடனே செத்தவனை போல் விழுந்தேன்கிறான். அந்த மகிமைக்கு நான் நிற்க முடியல. அதன் பிறகு ஆண்டவர் அவனை கரம் தொட்டு எழுப்பி அவனோடு இயேசு கிறிஸ்து பல காரியங்களை பேசுகிறார். அவர் பேசுகிற காரியங்கள் தான் இந்த 2 ஆரம்பிக்கிறது. யோவானோடு பேசின விஷயங்கள் இந்த 2 3 7 சபைகளுக்குரிய, ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்குரிய செய்திகளை ஆண்டவர் இந்த யோவானுக்கு கர்த்தர் சொல்லி அதை எழுத வைத்தார். அப்படி எழுதப்பட்ட காரியங்களில் ஒரு முக்கியமான காரியம் எபேசு என்ற சபைக்கு எழுதப்பட்டதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் இப்ப நம்ம எடுத்துக்கொண்டோம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நேரடியாக யோவானோடு பேசின விஷயங்கள். இதுல ஒரே ஒரு காரியத்தை தான் இந்த நேரத்தில் நாம் எடுக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜீவ விருட்சம் இல்லையா, ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு பெயர், ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த உலகத்தில் எங்குமே யாராலும் பார்த்திராத ஒரு கனி, அதை புசிக்க கொடுப்பேங்கிற யாருக்கு? எல்லாருக்கும் கிடையாது, போற வரவங்களுக்கு அல்ல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மட்டும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி, இது நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கனி எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், என்ன சைஸ்ல இருக்கும், என்ன டேஸ்ட்ல இருக்கும், இது எதுக்காக கொடுக்கப்பட்டது, எதுக்காக யோசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு அதோடைய கலர் எல்லாம் நான் சொல்ல போறதில்லை, ஏன்னா எனக்கும் தெரியாது, நானும் பார்த்ததில்லை. அத டேஸ்ட் எல்லாம் நானும் சொல்ல போறதில்லை, ஏன்னா இதுக்கு நான் அதை சாப்பிட்டதில்லை. அதோடைய சைஸை பத்தி நான் சொல்ல போறதில்லை, ஏன்னா நான் அதை சாப்பிட்டது பார்த்ததில்லை. அதெல்லாம் எனக்கும் தெரியாது, பைபிள் அதில் எழுதப்படவே இல்லை, அதெல்லாம் புதுசாக நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் நோக்கத்தை நம்ம சொல்லணும், அதில் இருக்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க பார்த்தீங்கன்னா, இதை குறித்து ஆதியாகமத்தில் ஆரம்பிக்குது, இரண்டாம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஜீவ விருட்சத்தின் கனியை பத்தி முதல் முதலாக ஆதியம் இரண்டாம் அதிகாரத்தில் பேசப்படுது. வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் இது முடிக்கப்படுகிறது, புரியுதுங்களா? வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் வருது, ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல முடியுது இந்த ஜீவ விருட்சத்தின் கனி. வாசிக்கலாமா? 22 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:14.
ஜீவ விருட்சத்தின் மேல்,
ஜீவ விருட்சத்தின் மேல்
அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும்,
அதிகாரம் உள்ளவர்களாகிறதற்கும்,
வாசல்கள் வழியாய்,
வாசல்கள் வழியாய்
நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும்,
நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும்
அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்,
அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள்
பாக்கியவான்,
பாக்கியவான்கள் முடியுது. வெளிப்படுத்தல் 22 கடைசி அதிகாரம் வரைக்கும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி வருது. இந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருந்து அந்த கனியை பறித்து புசிக்கிறதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், அவங்களை வேதம் என்ன சொல்லுகிறது? பாக்கியவான்கள். அப்போ இது பாக்கியவான்கள் வருது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியோடு. அப்ப நிச்சயமா அதை நம்ம கவனிக்கணும் இல்லையா? அது ஒரு பாக்கியவான்கள், இந்த ஜீவ விருட்சத்தின் கனியின் மேல் அதிகாரம் உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதுனாலே அதை கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அது கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம். இது ஒரு விசேஷமான காரியம். இந்த ஜீவ விருட்சத்தின் கனினா என்ன, இதை ஏன் கர்த்தர் வைத்திருந்தார், இதை குறித்த காரியம் என்ன என்பதை நம்ம கவனிக்கிறோம். முதலாவது இது எங்கே இருந்தது? ஆதியாகமத்துக்கு போலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:7-8:9 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7-8:9.
தேவனாகிய கர்த்தர்
மனுஷனை
பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை
அவன் நாசியிலே ஊதினார்.
மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர்
கிழக்கே
ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார்.
தேவனாகிய கர்த்தர்
பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே
ஜீவ விருட்சத்தையும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார்.
இங்கதான் ஃபர்ஸ்டாக ஜீவ விருட்சத்தையும் அதன் கனியையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கினார். தான் உருவாக்கின மனுஷனுக்காக ஒரு அருமையான அழகான தோட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். தோட்டம்னா சின்ன கார்டன் நினைக்கக்கூடாது, அது குறைஞ்சபட்சம் மெட்ராஸ் சிட்டி அளவாவது இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தோட்டத்துக்குள்ளே 4 பெரிய நதிகள் ஓடி இருக்குது இல்லையா, 4 பெரிய நதிகளே ஓடி இருக்குது. அப்படின்னா அது நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கும். அந்த தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின எல்லா விதமான கனிமரங்களும் பழவகைகள் காய்கறிகள் எல்லாமே அதற்குள் நிறைஞ்சிருந்துச்சு. அவர் சிருஷ்டித்த சகலத்தையும் அந்த தோட்டத்துக்குள்ள வைத்திருந்தார். அந்த தோட்டத்துக்குள் இருந்ததான கனி வகைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது, பார்வைக்கு அழகானதும் புசிப்பதற்கு ஏற்ற நல்ல கனி வகைகள் எல்லாவற்றையும் அந்த தோட்டத்துக்குள்ள ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார், உருவாக்கியிருந்தார். அந்த தோட்டத்தின் நடுவிலே இரண்டு விசேஷித்த மரங்கள் இருந்தது, விருட்சங்கள் மரங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம் ஒன்று இருந்துச்சு. அடுத்ததாக நன்மை தீமை அறியத்தக்க கனிகளையுடைய விருட்சம் அந்த மரமும் அங்கே இருந்தது. இது ரெண்டுமே தோட்டத்துக்கு நடுவில் இருந்துச்சு. தோட்டம் முழுவதும் பழங்களால் நிறைந்திருக்கிறது. தோட்டத்தின் சென்டர் போர்ஷன்ல இரண்டு முக்கியமான மரங்கள், ஒன்று ஜீவ விருட்சம், விருட்சம்னா மரம், விருட்சம் தமிழ் தெரியாம இருக்காதிங்க, விருட்சம்னா மரம், ஜீவ விருட்சத்தின் மரம் இருந்தது, ஜீவ விருட்சம் இருந்தது. இன்னொன்று பார்க்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. இது ரெண்டுமே தோட்டத்துக்கு சென்டர்ல கர்த்தர் வச்சிருந்தார். இது சாம்பிளுக்கு ஒன்னொன்னுதான். ஒரு மாங்காய் மரம் எடுத்துட்டீங்கன்னா மாம்பழ மரம் நிறைய இருந்திருக்கலாம், தென்னை மரம் நிறைய இருந்திருக்கலாம், கொய்யா மரம் நிறைய இருந்திருக்கலாம், ஆனால் ஜீவ விருட்சத்தின் மரம் ஒண்ணுதான், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரம் ஒண்ணுதான், ஒன்னே ஒன்னு, சாம்பிளுக்கு ஒன்னொன்னு. இது ரெண்டுமே ஒன்னொன்னு வைத்திருந்தா தோட்டம் ஃபுல் அங்கங்கெல்லாம் வைக்கல, சென்டர்ல இது ஒன்னையும் அது ஒன்னையும் பக்கத்துல பக்கத்துல தேவன் முளைக்க பண்ணியிருந்தார். இந்த ரெண்டு விருட்சங்களுக்கான காரணம் என்ன? ரெண்டுக்குமே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு வச்சிருந்தார். ஏன்னா ஒன்னொன்னு சாம்பிள் வச்சிருக்கிறார், அது தோட்டத்துக்கு நடுவில் வச்சிருக்கிறார்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. மற்ற எல்லா மரங்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஜென்ரலா ஒரு நோக்கம் இருந்தது, இவர்கள் புசிப்பதற்கு பசி ஆறுவதற்காக மற்ற மரங்களின் நோக்கம், கொய்யா மரம் மாம்பழம் எல்லாமே இவங்க சாப்பிடுவதற்கும் பசி ஆறுவதற்காக கர்த்தர் அதை வச்சிருந்தார். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் கர்த்தரை உங்களுக்கு பசி ஆறுவதற்காக கர்த்தர் வைக்கவில்லை, சாப்பிட்டு பசி ஆறுவதற்காக ஃபுட்டா கர்த்தர் அதை வைக்கல, மற்றதெல்லாம் ஃபுட், ஆனா இது மட்டும் இந்த ரெண்டுமே உணவுக்காக கர்த்தர் வைக்கிற. அப்ப எதுக்காக வைத்திருந்தார்? நன்மை தீமை அறியத்தக்கதான பழங்களை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தை இவர்களுக்கு சோதனையாக தேவன் வைத்திருந்தார், டெஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சிருந்தார். ஏன்னா அதை வச்சுதான் டெஸ்ட் நடக்க போகுது. அடுத்ததாக ஜீவ விருட்சம், இதை குறித்து நான் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு பின்னால சொல்றேன். அதை குறித்து ஒரு நோக்கத்தோடு வச்சிருந்தார். இப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு பர்பஸோடு வைத்திருந்தார். ஏன் இந்த டெஸ்ட்? நிறைய பேர் எங்கிட்ட கூட எத்தனையோ பேர் கேட்பாங்க, எதுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் படிச்சு ஜீவ விருட்சத்தின் கனின்னு ஒண்ணு நடுல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு அவரே உண்டாக்கி வச்சுட்டு அதையே சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? ஆண்டவரே சோதனைக்குள்ள தள்ளிட்டாரே. மனிதன் உண்டாக்கப்பட்டதே ஒரு சோதனையின் காரியத்தில் தான், ஒரு காம்படிஷன் தான் மனிதன் உருவாக்கப்பட்டான். அதோடைய பேக்ரவுண்ட் பெரியது. இதை நம்ம ஃபுல்லா விளக்கிறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை. ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி உருவாக்கப்பட்ட பொழுது தூதர்களை மட்டும் உருவாக்கி இருந்தார். அதிலே பிரதானமானவர்கள் மிகாவேல், கேப்ரியல், லூசிபர். இதெல்லாம் படிக்க டைம் இல்லை, நான் ஜஸ்ட் சொல்லிட்டே போறேன். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28:12-13, 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த லூசிபருடைய மேன்மை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:12-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவனுடைய வீழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அழகுள்ளவனாய், ஞானமுள்ளவனாய், இசையுள்ளவனாய் தேவன் அவனை படைத்திருந்தார். ஆகையினாலே அவன் தற்பெருமை உடையவனாய் மாறி தானும் தேவனுக்கு சமமானவன் என்கிற ஒரு தவறான எண்ணத்திற்குள் வந்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக தன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி அவன் நினைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை தாழ்த்தி போட்டார். அப்போ தேவன் உண்டாக்கினதான அந்த லூசிபர், அவனுடைய கூட்டமான தூதர்கள், அதை பார்க்கும் பொழுது அதுதான் இன்னைக்கு விழுந்து போன தூதர்கள். இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க, அதுதான் 33 கோடி தேவர்கள்ன்றாங்கல்ல, 33 கோடி தேவர்கள்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அந்த விழுந்து போன தூதர்கள் தான், 33 கோடி தூதர்கள். இந்த லூசிபரும் அவனோட கூட தள்ளப்பட்டவர்கள். இப்படிப்பட்டதான இந்த தூதருடைய கூட்டம் தள்ளப்பட்டு விட்டது.
அந்த இடத்தை ஃபில் பண்ணுகிறதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கினார். இதைத்தான் நம்ம ஏசாயா 43:21 பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவரை துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக, அவருக்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். அப்படி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல தன்னுடைய இடத்திலே மனிதன் வந்துவிட்டான் என்கிறதை பொறுத்து கொள்ள முடியாத லூசிபர், அதாவது சாத்தானாக்கப்பட்டவன், இப்பொழுது மனுஷனை தன் வசப்படுத்துவதற்காக அவன் சவால் விடுகிறான். நீ படைத்த மனிதன் எனக்கு ரீப்ளேஸ்மெண்டாக நீ படைத்தீரே, அவனை என்னை பின்பற்ற வைப்பேன், என்னை வணங்க வைப்பேன் என்பது அவன் கர்த்தரோடு போட்ட சவால். அந்த சவாலை தேவன் ஏற்றுக்கொண்டார். அந்த சவாலின் அடிப்படையிலேதான் இந்த ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை தேவன் முளைக்க பண்ணினார். அதனுடைய நோக்கமே அதுதான். அப்படி வந்ததுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஏன் தேவன் சோதிச்சார்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்குமானா, அது சோதனை அல்ல, இந்த போட்டியிலே இந்த சவாலினால் ஏற்பட்ட ஒரு காரியம். சரி, இப்படி இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை தேவன் தோட்டத்தின் நடுவில் வச்சார். அது பக்கத்திலேயே ஜீவ விருட்சத்தின் கனியையும் அந்த தோட்டத்திலே அந்த மரத்தையும் கர்த்தர் வைத்தார். ரெண்டு மரங்களிலும் கனிகள் இருக்கிறது. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஜீவ விருட்சத்தை தான் பார்க்க போறோம். ஏன் இதை வைத்தார், இது எப்படி கிடைக்கும், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஜீவ விருட்சம் ஒரே இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது மனிதர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள், ஆதாம் ஏவாள் இருக்கிறார். இப்ப அதை வாசிப்போம். 3 வரும் ஆதியாகமும் 3 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
தேவனாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது.
தேவன் சொன்னது உண்டோ என்றது.
ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம்
ஆனாலும்
தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு
அதை புசிக்கவும்
அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்
என்றால்,
அப்பொழுது சர்ப்பம்
ஸ்திரீயை நோக்கி
நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே
உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும்
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது
அப்பொழுது ஸ்திரீயானவள்
அந்த விருட்சம்
புசிப்புக்கு நல்லதும்
பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு
அதின் கனியை பறித்து
புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான்.
போதும், இங்குதான் காரியம் ஆரம்பிக்கிறது. இங்கே தோட்டத்திலே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஏவாள் தனித்து இருக்கும் பொழுது இந்த ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் இருக்கிற அந்த தோட்டத்தின் நடுவிலே இவள் நடந்து வந்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த நேரத்திலே இந்த விழுந்து போன லூசிபர் ஒரு சர்பத்திற்குள் புகுந்து கொண்டு அந்த சர்பத்தை ஒரு மீடியாவாக யூஸ் பண்ணி ஏவாளிடத்தில் வந்து பேசுகிறான். பாம்பு வந்து பிசாசு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. பாம்பு வந்து ஒரு ஜந்து. நீங்க நிறைய பேர் பாம்பையே பிசாசு நினைச்சாங்க. பாம்பு வந்து பிசாசு கிடையாது, பாம்பு வந்து ஒரு ஜந்து. கடவுள் கர்த்தர் படைத்த எத்தனையோ ஜீவன் ஜந்துக்களே அது ஒரு ஜந்து, அவ்வளவுதான். ஆனால் இது தந்திரம் உள்ளதா இருந்தது, அதனுடைய சுபாவம் தந்திரம் உள்ளதா இருந்துச்சு. அதனாலே இந்த பிசாசானவன் அதற்குள் நுழைந்தான், சாத்தான் அதுக்குள்ள நுழைஞ்சான். இன்னைக்கு நல்ல ஒரு இதுல எல்லாம் சில நிறைய ஒவ்வொரு வார்த்தையிலையும் நிறைய செய்தி இருக்குது. நான் சொல்ற டைவர்ட் ஆயிடுவேன், ஆனா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். பிசாசு யார செலக்ட் பண்ண தெரியுமா, தனக்கு ஏத்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்களதான் செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளதான் போகும். இல்ல யானைக்குள்ள போல, புலிக்குள்ள போல, சிங்கத்துக்குள்ள போல, கரடிக்குள்ள போல, பூனைக்குள்ள போல, சர்பத்துக்குள்ள போச்சு. ஏ பூமியில் இருக்கிற சகல ஜந்துகளிலும் அது மிகவும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதுதான் தனக்கு ஏற்ற மீடியா.
பார்த்தது. நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியது இதுதான். அப்ப அதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. நல்லா கவனிச்சுங்க, பிசாசுக்கு நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு கூட நுழைஞ்சிரும். அதுக்குதான் நான் சொல்றது, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கவனமா இருக்கு. சர்ச்சுக்கு லேட்டா வர்றதுல என்னது, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ஆமாவா இல்லையா? பைபிள் படிக்காது இருக்கிறது என்னது, ஜபிக்காம இருக்கிறது என்னது, வெட்டி கதை பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறது என்னது, சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம இருந்தோம்னா டக்குனு நுழைஞ்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு சைடு மெசேஜ், இதெல்லாம் கவனிச்சுங்க. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சர்ப்பம் மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்தது. அதற்குள் சாத்தான் புகுந்தான், புகுந்து அதை பயன்படுத்தி பேசுகிறான். நான் நினைக்கிறேன் அந்த நாட்களிலே பாவம் உலகத்திலே நுழைவதற்கு முன்பதாக மனிதனும் மிருகங்களும் பேசிக் கொள்ளுகிறதான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆதாம் மிருகங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கும் போது ஆதாம் சொல்லியிருப்பான், சிங்கம் எல்லாம் நேரம் பக்கத்துல வா சொல்லியிருப்பான், உடனே கூப்பிட்ட உடனே வார்த்தை கேட்டு அது வந்திருக்கும். பார்த்த உடனே நீ சிங்கம் அவனுக்கு பேர் வச்சிருப்பான், அவன் அதோடு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்திருக்கும். அதனாலதான் இந்த சர்ப்பம் இவளை பார்த்து பேசும்பொழுது அவளுக்கு விகற்பமா இருக்கல, அதிர்ச்சியை கொடுக்கல இல்லையா? இன்னைக்கு ஒரு நாய் வந்து நம்மளை பார்த்து நம்ம கிட்ட தமிழ்ல பேசுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? ரோட்ல நடந்து போறீங்க, திடீர்னு ரோட்ல இருக்க ஒரு தெருநாய் நம்மளை பார்த்து உங்க பேரை சொல்லி கூப்பிடுது, எங்க போற அப்படிங்குது, ஒடுப்பீங்க ஓட்டம் இல்ல. அப்ப இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு மிருகம் நம்மளை பார்த்து பேசுச்சுன்னா நமக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி வந்துடும். ஆனால் அன்னைக்கு ஏவாலு கதை அதிர்ச்சியாவே இல்லை. இதுல என்ன தெரியுதுன்னா ரொம்ப சாதாரணமா அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்பொழுது இந்த பிசாசு சர்ப்பம், சர்ப்பத்திற்குள் புகுந்த பிசாசானவன் சாத்தான் இப்பொழுது ஏவாளோடு பேசுகிறான். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் இருக்கிற விருட்சங்களின் கனியை புசிக்க கூடாதுதான் சொன்னாரா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லல. எல்லாத்தையும் நாங்க புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான இந்த குறிப்பிட்ட விருட்சம், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சம், இதை மட்டும் நாங்கள் தொடமும் பறித்து புசிக்கவும் கூடாதுன்னு கர்த்தர் சொன்னார். உடனே அதற்கு பதில் கொடுக்குது, இல்ல கர்த்தர் உங்களை சும்மா ஏமாத்தி இருக்கிறார் அப்படின்னா கிடையாது. இதை புசிக்கும் நாளிலே உங்களுக்கு கண்கள் திறக்கப்படும், நல்லது கெட்டது தெரிந்து நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்க, அதனாலே நீங்கள் பறித்து புசிக்கலாம் அப்படின்னு பிசாசு ஜஸ்ட் அவளை ஒரு டைரக்ட் டிவேட் பண்ணி விட்டுச்சு, அவளை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விட்டுச்சு, அவ்வளவுதான், அவளுடைய மைண்டை கொஞ்சம் மாத்தி விட்டுச்சு. ஆனால் அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஏவாளுக்குள் வருகிற அந்த எண்ணத்தை கவனிச்சு பாருங்க. ஆறாவது வசனத்திலே, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், இவள் உள்ளத்துல வருகிற எண்ணம் இது, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஏவாள் உடனே அந்த கனியை பார்க்கிறான். பார்க்கும்பொழுது பக்கத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை விட இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நல்லா இருக்குது, அழகா இருக்குது. அந்த கலரை விட எந்த கலர்ல கிட்ட கேட்காதீங்க, அந்த கலரை விட இந்த கலர் அழகா இருக்குது. அந்த ஷேப்பை விட, ஜீவ விருட்சத்தின் கனி ஷேப்பை விட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி ஷேப் நல்லா இருக்குது. அந்த இருக்கிற ஸ்மெல்லை விட இதிலிருந்து வர ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது. அது அவருடைய மைண்ட்ல வருது, பார்க்கறதுக்கு இதுதான் நல்லா இருக்குது. ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்குது, ஜீவ விருட்சத்தின் கனி இங்கதான் இருக்குது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இங்கதான் இருக்குது. ரெண்டையும் பார்க்கறான், இது பார்க்கறதுக்கு அழகா இருக்குது, ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குமே, இது நினைச்சா நிச்சயமா டேஸ்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும், கலர் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. வெளி தோட்டத்திலே மற்றும் காரியங்களிலே இந்த ரெண்டு மரங்களும் நடுவில் இருந்தாலும் ஏவாளை கவர்ந்தது இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் அவளை கவரல, ரெண்டுமே நடுவில் தான் இருந்துச்சு. இவளை கவர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். என்னைக்குமே பரிசுத்தத்தை விட பாவம் தான் கவர்ச்சியா இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தம் என்னைக்குமே கவர்ச்சியா தெரியாது, கஷ்டமா இருக்கும். பாவம் கவர்ச்சியா இருக்கும், தவறான காரியங்கள் என்னைக்குமே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். நல்ல காரியத்தை விட மோசமான காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். பரிசுத்தத்தை விட பாவம் என்னைக்குமே கவர்ச்சியா இருக்கும். தேவனுடைய காரியத்தை விட பிசாசனுடைய காரியம் என்னைக்குமே நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இழுக்கப்பட்டு விடக்கூடாது. ரெண்டுமே தோட்டத்துக்கு நடுவில் தான் இருந்துச்சு, ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருந்துச்சு. ஆனால் ஏவாளை கவர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதை பறித்தாள், புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் முக்கியம் இல்லை, நமக்கு ஜீவ விருட்சம் தான் முக்கியம். முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய வாழ்க்கை கத்தரை விட்டு போய்விட்டது, அவருடைய மகிமையை இழந்தாங்க. அடுத்து நடந்தது என்ன? இரண்டாம் அதிகாரத்திலேயே 22, 23, 24 வாசிங்க.
தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த
விலா எலும்பை
மனுஷியாக உருவாக்கி.
22 வாசிக்கலாம், 22 வாசிப்போம்.
ஒரு மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தார்.
சாரி, மூணாம் அதிகாரத்தில் படிக்கிறீங்க, 3:22 வாசிப்போம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர்
இதோ மனுஷன்
நன்மை தீமை அறியத்தக்கவனாய்
நம்மில் ஒருவனைப் போல் ஆனான்
இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும்
பறித்து
புசித்து
என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று
அவன் எடுக்கப்பட்ட மண்ணை
பண்படுத்த
தேவனாகிய கர்த்தர்
அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை
காவல் செய்ய
ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே
கேருபீன்களையும்
வீசிக்கொண்டிருக்கிற
சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதுதான் அவருடைய முடிவாயிடுச்சு. இப்பொழுது கர்த்தர் பார்த்தார், மனுஷன் பாவம் செய்து விட்டான், தன்னுடைய வார்த்தையை மீறி விட்டான். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்துக்கு இறங்கி வந்தார். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கூப்பிட்டார், ஒரு விசாரணை நடத்தினார், என்ன செஞ்சீங்க, என்ன நடந்துச்சு. எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. முடிந்த உடனே ஒவ்வொருவருக்கான தண்டனை எல்லாத்தையும் அறிவிக்கிறார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இப்பொழுது இவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து இவன் என்னுடைய மகிமை இழந்து விட்டான், பாவத்திற்குள் போய்விட்டான். ஆகையினாலே இப்ப உடனே டர்ன் ஆக்ஷன் எடுக்கணும், உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். என்ன? பக்கத்திலேயே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியவன் பறித்து புசித்து விடக்கூடாது. அதை ஸ்டாப் பண்ணணும், உடனே அதை ஸ்டாப் பண்ணணும். அதை இதுவரைக்கும் சாப்பிடுறது தான் வச்சிருந்தாரு. இப்ப கர்த்தர் உடனடி நடவடிக்கை எடுக்கிறார். இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசிச்சிடக்கூடாது. உடனே அதை நடவடிக்கை எடுத்து ஸ்டாப் பண்ணணும். உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? இவன் அதை பறித்து புசித்து விடக்கூடாது. ஏன் கர்த்தருக்கு அப்படி? அதோடைய நோக்கம் இப்பதான் அங்க தெரியுது. அவன் பறித்து புசித்து எந்தெந்தைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும். இதுதான் அதோடைய நோக்கம். ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருவன் புசித்து விடுவானால் அவனுக்கு மரணமே கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துல ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனி எடுத்து புசிச்சிருப்பான்னு வச்சுங்க, இன்னைக்கும் ஆதாம் உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு சாவியம் வந்திருக்காது. இன்னைக்கும் ஆதாம் உலகத்துல இருப்பான். கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேல இருக்கிற ஒரு மனுஷனாக இன்னைக்கு ஆதாம் உலகத்தில் நடமாட்டிட்டு இருப்பார். இதைத்தான் கர்த்தர் ஸ்டாப் பண்ணார். இது நடந்துடக்கூடாது. இதை பறித்து புசித்து இவன் என்னென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். உடனே ஸ்பாட்லயே துரத்திட்டார், தோட்டத்தை விட்டு வெளியில துரத்திட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருந்தா அதை எடுத்து புசிச்சிருவாங்க. விரட்டிட்டார். முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தோட்டத்தை விட்டு வெளியில துரத்தினார். துரத்தி விட்டுட்டு ஒருவேளை உள்ள நுழைஞ்சிடக்கூடாது, காவல் வச்சார். கேருபீன்களை கொண்டு வந்து காவல் வச்சார். இவங்க உள்ள நுழையாதபடிக்கு கேருபீன்களை ஃபர்ஸ்ட் காவல் வச்சார். இரண்டாவது இவருடைய பயமுறுத்துகிறதற்கு வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம், ஒரு பிரகாசமான பட்டயம் இப்படி பிரகாசமாய் சுழன்று கொண்டிருக்கிறது. அவங்க பக்கத்திலேயே தோட்டத்து பக்கத்திலேயே நெருங்க முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு செட்டப் ஏற்படுத்தினார். செட்டப் ஏற்படுத்தி அவங்க ஜீவ இந்த விருட்சத்தின் பக்கத்திலே போக முடியாதபடி டோட்டலா கர்த்தர் நடவடிக்கை எடுத்துட்டார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுக்கவில்லை. கொடுத்தாரு, அவன் சாப்பிடல. அதுக்கு பிறகு கர்த்தர் அவன் சாப்பிட்டு விடாதபடிக்கு நடவடிக்கை எடுத்தார். எவ்வளவு நல்ல ஒரு கனியை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுக்க மறுத்து விட்டார். இனி கொடுக்க கூடாது, இனி சாப்பிட கூடாதுன்னு கர்த்தர் கவனமா இருந்தார். இது நல்லதா கெட்டதா? ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு கொடுக்காமல் தடை செய்தார். இது நல்லதா கெட்டதா? எப்படி நினைக்கிறீங்க? தேவனாகி கர்த்தர் எதை செய்தாலும் அது நல்லதுதான். ஆமென். அவர் கெட்டது செய்ய மாட்டார். தான் படைத்த மனுஷனுக்கு அவர் என்னைக்குமே தீங்கு செய்ய மாட்டார். இதில் நம்ம கிளியரா இருக்கணும். என்ன சொல்லுதுல, கர்த்தரை பத்தி தப்பான எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். இதுவே இப்படி செஞ்சார், இப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆண்டவரை குறித்து தப்பான எண்ணமே வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதுவே விசுவாசத்தில் சரியில்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் எப்படி பண்ணார், ஆண்டவர் எப்படி பண்ணார், இந்த கேள்வி ஒருத்தனுக்கு வந்தாலும் சரி ரச்சிக்கப்படலன்னு அர்த்தம். அதான் ஃபேக்ட். அப்படி ஒரு எண்ணமே ஒருத்தனுக்குள்ள உதயமாச்சுனாவே அவன் சரி ரச்சிக்கப்படலன்னு அர்த்தம். உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவரை குறித்து செகண்ட் தாட் வரக்கூடாது. என் ஆண்டவர் எதை செய்தால் அது கரெக்ட், எது செய்தால் அது சரியா தான் இருக்கும், எது செஞ்சால் அது நன்மையா தான் இருக்கும், வேற கிடையவே கிடையாது. ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம், என் ஆண்டவர் எதை செய்தால் அது கரெக்டா தான் இருக்கும். அது எனக்கு தப்பா தோணலாம், தப்பா இருக்கிறது போல என் புத்திக்கு தோணலாம், ஆனால் அது ஒருபோதும் தப்பா இருக்க வாய்ப்பில்லை. அவர் கரெக்டா தான் செய்வார். இதுதான் ஒரு தெய்வ பிள்ளைக்கு தெரியும். இதுல கிளியரா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தடை செய்து போட்டார். ஏன்? நன்மை செய்தார், அது தீமை அல்ல. ஆண்டவர் ஆரம்பத்தில் அவர்களுக்கு கொடுத்தது உண்மைதான். ஆனால் இப்பொழுது இவன் பாவம் செய்து விட்ட பிறகு அவர்கள் தடுத்தது அவர்கள் நன்மைக்காகத்தான். ஏன்னா அவங்க பாவம் செய்வதற்கு முன்பதாக அவங்களுக்கு இருந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஒரு மகிமையான வாழ்க்கை, தேவ மகிமை மூடியிருக்குது, தேவ ஞானம் நிறைந்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு சமமாயிருந்தாங்க. ஏன்னா அவர் சொன்னார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இயேசு கிறிஸ்து நம் தேவனாகிய கர்த்தருடைய சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல் இன் ஆதாம் ஏவாளுக்கு அப்படியே இருந்துச்சு. அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அப்படின்னா என்ன, அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள் அப்படியே ரெண்டு பேர்த்துக்குள்ள இருந்துச்சு. முழுக்க முழுக்க தேவ பிள்ளைகள், தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதிலே எல்லா அடையாளங்களும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு பரலோக வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க, அவருடைய ஞானத்தை இழந்துட்டாங்க, அவருடைய சந்தோஷத்தை இழந்துட்டாங்க, அவருடைய சமாதானத்தை இழந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கையே ஒரு மோசமான நிலைமைக்குள் தள்ளப்பட்டு விட்டது. நல்ல வாழ்க்கையில் ஆறாயிரம் வருஷம் வாழ்வது நல்லா இருக்கும், ஆனா மோசமான வாழ்க்கையில் ஆறாயிரம் வருஷம் வாழ்கிறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? ஆதாமுக்கு மட்டும் கத்திருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மறைக்காம விட்டுதான் வச்சுங்க, அதை மாதிரி மோசமான தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அவனை மட்டும் ஆறாயிரம் வருஷம் அல்லது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் உலகத்தில் மனுஷனா வாடு, அது மாதிரி கொடுமையான தண்டனை வேற எதுவுமே கிடையாது. இல்ல யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் இன்னும் ஒரு 500 வருஷம் எல்லாரும் வாழுங்கன்னா எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதம் கிடையாது, தண்டனை. இல்ல மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் இது வரைக்கும் தான் நம்ம படிப்போம். அதுக்கு மேல அடுத்தது படிக்கவே மாட்டோம் நம்ம. அடுத்தது என்னது? வேதனையும் சஞ்சலம், அதையும் படிக்கணும், பின்னாடி சேர்த்து படிக்கணும். நிறைய பேர் நினைக்கிறான் 100 வயசு, 100 வயசா வேதனையான வாழ்க்கை அது. 100 வயசு வாழணும் ஆசைப்படுறீங்களா? சஞ்சலமான வாழ்க்கை அது. 80க்குள்ள ஓடிடணும் உலகத்தை விட்டு. அதுதான் ஆசீர்வாதம். சீக்கிரம் அந்த உலகத்துல மரணத்தை சந்தித்து பரலோகத்துக்கு போறதாங்க ஆசீர்வாதம். 80 வயசு 100 வயசு வாழணும் ஆசைப்படுறீங்களா? அது வேதனை. வேதனையை விரும்பாதீங்க. நிறைய பேர் அது ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆதாமுக்கு கர்த்தர் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதற்கு அனுமதித்திருப்பார், ஆனால் அதை மாதிரி மோசமான தண்டனை வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கு கர்த்தர் பார்த்தாரு, இவன் என் மகிமை இழந்துட்டான், என் சமாதானத்தை இழந்துட்டான், என்னுடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டான், என் சந்தோஷத்தை இழந்துட்டான். இனி இவனுக்கு அப்படியே வாழ்நாளாக நீடிச்சிருந்தா அது அவனால் தாங்க முடியாது. இவனுக்கு மரணம் ஒன்று வரணும். இந்த உலக வாழ்க்கையின் இந்த கொடுமை இவனுக்கு முடிவுக்கு கொண்டு வரணும். இந்த மோசமான உலக வாழ்க்கை அவனுக்கு நிரந்தரமாக கூடாது, அதை முடிவுக்கு கொண்டு வரணும். தேவன் எதை செய்தாலும் நன்மையாக செய்கிறவர். ஆமென். நமக்கு நீங்க ஆயுசு நாட்கள் 70-80 பிக்ஸ் பண்ணிருக்காரா? ரொம்ப நல்லது. ஆதாம் மாதிரி 900 வருஷத்தை நமக்கு வைக்கல ஆண்டவர். 70-80 வச்சிருக்கிறாரா? நல்லது. 900 எல்லாம் நம்மளால தாங்க முடியாது. நல்லது. தேவன் நன்மை செய்யறார். ஆயுசு நாட்களை குறைக்கிறது நல்லது. இருக்கிறத 70-80 ஏன் வச்சிருக்காரு தெரியுமா? நம்முடைய ஜெனரேஷனை வளர்க்கறதுக்கு தான் அது. பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, பேர பிள்ளைகள் அவங்கள வந்து அவங்க லைஃப்ல செட்டில் பண்றதுக்கு தான். அவங்கள 30-40 வச்சிருந்தா வச்சுங்க, அதை பண்ண முடியாது. அந்த 70-80 வச்சிருக்கிறான், நம்மளுடைய ஜெனரேஷனை வளர்க்கறதுக்கு தான் 70-80. இல்லைன்னா கர்த்தர் 25-30 தான் இருப்பாரு. அதுக்கு தான் கர்த்தர் 70-80 வச்சாரு. நம்முடைய ஆண்டவர் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி செய்யறாரு. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்களுக்கு நன்மை செய்தார். அவருடைய ஆயுசு நாட்கள் தொடர்ந்து விடக்கூடாது, ஒரு முடிவுக்கு வரணும். அதனாலதான் கர்த்தர் உடனடியாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் பறித்து புசித்து விடாதபடி தேவன் உடனடியாக தடை செய்தார். இப்ப இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுப்பேங்கிறார். மறுபடியும் போவோமா? வெளிப்படுத்தலுக்கு போவோம். 2:7 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:7.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ,
அவனுக்கு
அவனுக்கு
தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற,
தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை,
ஜீவ விருட்சத்தின் கனியை
புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆதாமுக்கு கொடுக்காமல் தடுக்கப்பட்டதை இப்ப அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுக்கிறார். கொடுப்பேன் யாருக்கு? நமக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எல்லாருக்கும் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெற்று தன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொன்னானே, அதுபோல கடைசி வரைக்கும் ஜெயமாய் வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி இங்கே சொல்றாரு பாத்தீங்களா? இங்க வெளிப்படுத்தல, இங்க எங்க இருக்கு தெரியுமா? தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற, அங்க இருந்துச்சு, ஏதேன் தோட்டத்தின் நடுவில் இருந்துச்சு, இங்கே தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த உலகத்துல ஏதேன் தோட்டம் பரதேசம் எப்படி இருக்குன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சீன் காட்டுறேன். ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததோ அதேதான் பரதீசு. பரலோகம் இல்ல, பரதீசு. பரதீஸ் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயினார். அது எப்படிப்பட்ட இடம்? தேவனுடைய பரதீசு என்பது ஏதேன் தோட்டம் இந்த பூமியில் எப்படி இருந்ததோ சேம் அப்படியே கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே நடுவில் இருந்துச்சு, இங்கேயும் நடுவில் இது இருக்குது. ஆனா அங்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு, ஆனா தேவனுடைய பரதேசில் அது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம், ஒரு டவுட் ஒன்று வரும் எனக்கு அடிக்கடி வரும். எது டவுட்னா, இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், தேவ பிள்ளைய மாறிட்டோம், நாம இந்த உலகத்துல மறித்தால் பரலோகம் போயிடுவோம். அப்புறம் பரலோக வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அப்புறம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னது அப்படின்னு யோசிப்பேன். இந்த உலகத்துல உலக வாழ்க்கைக்கு மரணம் வந்து ஒரு முடிவு வருது, முடிவு வந்து பரலோகத்துக்கு போறேன். அப்ப பரலோகத்துல போய் அதுக்கு ஒரு முடிவு வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு என்ன ஆக போறோம், பங்க எப்படி இப்படின்னு யோசிப்பேன். யாரும் யோசிச்சிருக்கீங்களா இப்படி? நான் யோசிப்பேன், நிறைய தடவை யோசிப்பேன். அதுக்கு முடிவு வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு பிறகு என்ன ஆகும்? அப்ப அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமோ, இங்க ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் பரலோகத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமோ? அப்ப அடுத்தது அதுக்கு பிறகு நம்ம எப்படி ரெடி ஆகணுமோ? கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு பயம் ஒரு டைம் இருந்துட்டே இருக்கும், அதுக்கு பிறகு எப்படி? ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது அதுக்கு நான் ஆன்சர் கிடைக்குது. இங்கே ஏதேன் தோட்டத்திலே இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் பறித்து புசித்து விடாதபடி தடுத்தார். ஏன்னா அதை சாப்பிட்டானா அவன் நிரந்தரமானவனாய் மாறி விடுவான். அவனுக்கு மரணம், அதாவது ஒரு எண்டுங்கிறத இல்லாம போயிடும். அவனோட லைஃப்க்கு எண்டுங்கிறத இல்லாம போயிடும். ஆனா பரதேசுக்குள்ள நுழையும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெவர் எண்டிங் லைஃப், நமது முடிவே கிடையாது. பரலோக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது என்பதற்கு இதுதான் அத்தாட்சி. அங்கேயும் நமக்கு ஜீவ விருட்சத்தை கொடுக்கலன்னு வச்சுங்க, அங்கேயும் நமக்கு டவுட் வரும், ஐயோ உடனே இதுக்கு பிறகு ஏதாவது ஆகுமோ. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருத்தன் புசிச்சுட்டான்னா அவன் நிரந்தரமானவன், அவனுக்கு முடிவே கிடையாது, நிரந்தரமான. அப்ப பரலோகன்றது நிரந்தரமானது. ஆமென். நிரந்தரமானது. இந்த தற்காலிகமான உலக வாழ்க்கைக்கு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் முழுவதும் செலவழிச்சு இதிலேயே தரிசனமாக இருந்து நிரந்தர வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதுதான் நிரந்தர வாழ்க்கை, அதுக்கு முடிவே கிடையாது. ஒன்ஸ் இந்த உலகத்தில் மரணத்தை சந்தித்தோ அல்லது கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்தித்தோ நாம் அவருடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா நிரந்தரமா நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். நிரந்தரமான அந்த நிரந்தரமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அற்ப வாழ்க்கையிலே இருக்கிற காரியத்தினால இழந்து விடாதீங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு பரலோகத்தில் நமக்கு கிடைக்கிறது ஜீவ விருட்சத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நிரந்தரமானவர்களாய் மாற்றுகிறார். சரி, இப்ப நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை எப்படியாவது நாம் புசிக்கணும், புசிக்கணும், இது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆதாம் மிஸ் பண்ணிட்டான், ஆதாமுக்கு கண்ணு முன்னால் இருந்துச்சு, மிஸ் பண்ணிட்டான். ஆனா நான் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமேன், கரெக்ட் தானே? ஆதாம் கண்ணு முன்னால் இருந்து மிஸ் பண்ணிட்டான், பக்கத்துல வச்சு மிஸ் பண்ணிட்டான். ஆனா என் ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, இதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நான் மிஸ் பண்ணாம இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும், அதுதான் இப்ப முக்கியம் இல்லையா? அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலேயே அந்த காரியத்தில் நமக்கு இடத்துல எல்லாமே இருக்கிறது. இங்கே இந்த 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன், கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன். இது ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன? இவன் எதிலே ஜெயிச்சான் இல்லையா? இவன் எதிலே ஜெயித்து ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற ஸ்டேட்டஸ்ல வந்து இந்த கனியை புசிப்பதற்குரிய தகுதியை இவன் பெற்றான். யார் அவனுடைய காரியம் என்ன? இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது இந்த சபையின் பல காரியங்களை கர்த்தர் சொல்லிட்டே வர ரொம்ப இதெல்லாம் அற்புதமான சத்தியம். இதுல முதல் வசனத்தில் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், கர்த்தர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார் முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் அவனுடைய கிரியைகள் மற்றும் அவருடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிவிக்கிறார். 3வது வசனத்தில் அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்றார், சகித்துக் கொண்டிருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, அவருடைய நாமத்துக்காக இடைப்படையாமல் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஊழியம் செய்கிறதை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து அவருடைய அப்ரிஷியேட் பண்றாரு. 4வது வசனத்தில் வரும்போது தான் விஷயமே ஆரம்பிக்குது. இது எல்லாமே இருந்தாலும் நீ நல்ல ஊழியம் செய்யற, நல்லா பிரயாசப்படுற, எங்கேயுமே நீ காம்பிரமைஸ் பண்றதில்லை, அப்போஸ்தலர் இல்லாத விட்டாங்க அப்போஸ்தலர் சொல்லும்போது அதை நீ காம்பிரமைஸ் பண்றதில்லை, பெர்ஃபெக்டா இருக்கிற, நல்லா ஊழியம் பண்ற, நல்லா காரிய ஜபம் பண்ற, நல்லா காரியங்கள் எல்லாம் நிதானிக்கிற, எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப அருமையா இருக்குது, சபையில் எல்லாமே நீட்டா கிளியரா பண்ணிட்டு இருக்கிற, எல்லாம் ஓகே. ஆனாலும் அந்த ஆனாலும் வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கே பார்க்கும்போது ஆண்டவரை ஊழியம் செய்து திருப்திப்படுத்த முடியாது. புரிஞ்சுங்க, நீங்கள் ஊழியம் செய்து ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசம் எடுத்து நீங்க திருப்திப்படுத்த முடியாது. நீங்க உங்கள் கிரியைகளினாலும் பிரயாசத்தினாலும் அவரை திருப்திப்படுத்த முடியாது. உன் பொறுமையினால் ஆண்டவரை அதில் வச்சு திருப்திப்படுத்த முடியாது. சகித்து கொண்டிருக்கிறது, அதனாலெல்லாம் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா 6வது வசனத்தை கவனிச்சீங்கன்னா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தர் காரியதெல்லாம் பாத்தீங்கன்னா, அது இப்ப நம்ம ரொம்ப பேச டைம் இல்ல. லிபரல் காஸ்பல், ஷார்ட்டா சொல்ற லிபரல் காஸ்பல், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் அப்படிங்கிறார். 2வது அதிகாரத்திலே பாருங்க, பதினஞ்சாவது வசனத்தை பாருங்க. இங்க வந்து பெர்கமு சபைக்கு சொல்லும் பொழுது, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். பெர்கமு சபையிலே இந்த லிபரல் காஸ்பல் வந்து ஃபாலோ பண்ணாங்க. லிபரல் காஸ்பல் என்னன்னா, தேவர் படைத்ததெல்லாம் நல்லா இருக்குது, இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. இந்த நிக்கோலாய் மதம் இன்னைக்கு உலகத்தில் இருக்குது, சபைகள் இருக்குது. இந்த சபை என்ன செய்ய தெரியுமா, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்குது, எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். அனுபவிக்கத்தானே தேவன் படைச்சிருக்கிறார். மதுமானம் எங்கிருந்து வருது, உலகத்தில் இருக்கிற பொருள்னால தானே மதுமானம் வருது. நீ குடிக்கலாம், புகை பிடிக்கிறது தேவன் படக்க படைத்ததான டொபேக்கோ, அதை தானே நீ யூஸ் பண்ற. நீ புகைக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், தப்பு இல்ல. கஞ்சா தேவன் படைத்த ஒரு செடி தானே, ஓபியம் அதுல நீ யூஸ் பண்ணலாம், தேவன் படைச்சது தானே அது. இதுதான் நிக்கோலாய் மதம், அதாவது லிபரல் காஸ்பல். தேவன் இந்த உலகத்தில் படைத்ததால் நல்லது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு. பெர்கமு சபை அதுல இருந்தவர்கள் இந்த லிபரல் காஸ்பல் இருந்தாங்க, தேவன் படைச்சதுல நல்லது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு. ஆனா இந்த எபேசு சபை பாருங்க, நான் வெறுக்கிறதான நிக்கோலாய் மதஸ்தருடைய காரியத்தை நீயும் வெறுக்கிறாய் அப்படின்னாரு. ரொம்ப நல்ல விஷயம் இது. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இதுவும் பிளஸ் பாயிண்ட் தான். தேவன் நேசிக்கிறதை நீங்கள் நேசிக்கலாம், தேவன் வெறுக்கிறதை நீங்கள் வெறுக்கலாம். நீங்கள் சகிக்கிறவர்களாய் இருக்கலாம், பொறுமையா இருக்கலாம், இடைவிடாமல் ஊழியம் செய்யலாம். தேவன் நேசிக்கிறத நீங்க நேசிக்கலாம், தேவன் வெறுக்கிறத நீங்கள் வெறுக்கலாம். இவ்வளவு குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாமே இருந்தும் தேவன் பேரில உங்களுக்கு அன்பு தாழ்ச்சி இருக்குமானால் நீங்கள் குறைவுள்ளவர்கள். எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் பேரில ஒரு ஆழமான ஒரு அன்பு, முதல் தரமான அன்பு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்படின்னா என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, நான் அது ஒரு டெபினேஷன் சொல்றேன். தேவன் நம்மை ரட்சிக்கும் பொழுது நமக்குள் ஒரு அன்பை விளங்க பண்றார். அது எல்லாத்தையும் அற்பமாய் நினைக்கும் ஆண்டவரையே முதல்ல வைக்கும். கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ற, ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டமேனு தவிக்கும். கொஞ்சம் ஒரு நாள் ஜெபிக்காம, ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலையே, தவிக்கும். ஒரு நாள் பைபிள் படிக்கலாம், ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்காம போயிட்டமே, தவிக்கும். ஒரு நபரை பார்த்து கிறிஸ்துவை சொல்லாம விட்டுரு, ஐயோ நம்ம இன்னைக்கு சொல்ல தவறிட்டமே, மிஸ் பண்ணிட்டமே, சொல்லியிருக்கலாமே, தவிக்கும். அப்படி எதற்கா தெரியுமா? இப்படி ஏதாவது தெரிஞ்சா அதுதான் ஆதி அன்பு, தெரியலன்னா விட்டுருங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா அதுதான் ஆதி அன்பு. ஆண்டவருக்காக தவிக்கிற ஒரு இருதயம், ஆண்டவருக்காய் ஏங்குகிற ஒரு இருதயம், ஆண்டவரையே முதலிடத்தில் வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவரை விட மற்ற எல்லாவற்றையும் அற்பமாய் நினைத்து ஆண்டவரை மட்டுமே போக்கஸ் பண்ணி வாழ்கிற, அவரை சுற்றி சுற்றி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மற்றது எல்லாவற்றையும் தைரியமாய் பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு இருதயம், இதுக்கு பேர் தான் ஆதி அன்பு. ஆண்டவர் நேசிக்கிறத நீங்க நேசிக்கிறேன், ஆண்டவர் வெறுக்கிறத நான் வெறுக்கிற, ஆண்டவருக்காக நான் ரொம்ப ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்காக நான் அதிகமாக கொடுக்கிறேன், ஆண்டவருக்காக நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், நான் பொறுமையா இருக்கிறேன், சகிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், இது எதையெல்லாமோ வைத்து ஆண்டவரை நீங்க பிளீஸ் பண்ணிட முடியாது. இந்த எபேசு சபையிலே காணப்பட்ட ஜெயமற்ற ஒரு காரியம், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, எபேசு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, உங்களுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லல. நல்ல கவனிங்க, இந்த எபேசு சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அதை பிராமிஸ் பண்ணல. இந்த சபைக்குள் இருக்கிறதான விசுவாசிகளில் ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி, அதாவது பரலோகத்தின் பாக்கியம் கிடைக்கும். எல்லாருக்கும் கிடையாது, ஊழியம் செய்த எல்லாருக்கும் கிடையாது, பொறுமையா இருக்கிற எல்லாருக்கும் கிடையாது, சகிப்பு தன்மையோடு இருக்கிறேன்னு சொல்ற எல்லாருக்கும் கிடையாது, ஆண்டவர் நேசிக்கிறத நான் நேசிக்கிறேன், ஆண்டவர் வெறுக்கிறத நான் வெறுக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கிடையாது. நீ ஜெயம் எடுத்தால் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. இங்கு ஜெயம் என்று கர்த்தர் எதை சொல்றாரு, என்னத்தை கர்த்தர் கண்டிஷனா வைக்கிறார் கேட்டீங்கன்னா, ஆதி அன்பு, அதைத்தான் அந்த இடத்துல ஜெயம், ஜெயமின்மை. அவர் சொல்ற அந்த கான்செப்ட் ஆதி அன்புன்றது ஒன்னதான் சொல்றாரு. இவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன், நீ உள்ள போலான்னு சொல்லி கர்த்தர் சொல்ற. இவ்வளவு 90% உங்கள்கிட்ட நல்ல விஷயம் இருக்குது, ஓகே நீ போயிடலாம். கர்த்தர் சொல்லல, இது எல்லாம் இருந்தாலும் நீ ஜெயம் எடுத்தேன்னு கர்த்தர் சொல்லல. அப்படின்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து முதலிடத்தில் வைத்து அவருக்காய் முதன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ தவறிட்டோம்னா, நம்ம கிட்ட 1000 நல்ல காரியங்கள் இருந்தும் ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்காது, அதாவது பரலோகத்து கூட நுழைய முடியாதுன்னு நான் சொல்லவேன். புரியுதா? நுழைய முடியாது. பரலோகத்தில் நுழையிறது ஈஸி கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸின்னு மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாது, ஈஸியே கிடையாது. இங்க ஆண்டவர் ஜெயம் எடுக்கிறவன் என்று சொன்னதை ஒரு பெரிய பாவத்தை பத்தி பேசல, விபச்சாரம்னு சொல்லல, வேசித்தனன்னு சொல்லல, குடி மதுமானன்னு சொல்லல, வேற எந்த பாவத்தையும் சொல்லல, கொலைபாதகம் சொல்லல. இவங்க எல்லாமே பர்ஃபெக்ட், ஆனாலும் நீ ஜெயம் எடுக்கல, உங்ககிட்ட குறை இருக்குது, நீ ஜெயம் எடுக்கல. அப்ப ஜெயம் எடுத்தவன் என்றால் எல்லாமே இருந்தாலும் தேவன் பேரில் அந்த முதல் தரமான அன்பு வைத்தவனை மட்டும்தான் ஜெயம் எடுத்தவன் என்று கர்த்தர் பேசுகிறாரே தவிர மற்றவனை கர்த்தர் ஜெயம் எடுத்தவனாய் கர்த்தர் குறிப்பிடவில்லை. அப்ப இன்னைக்கு உங்களுடைய லைஃப்ல எவ்வளோ நல்ல காரியம் இருக்கலாம், உங்க நீங்க செய்யற ஊழியத்துல நீங்க திருப்தியா இருக்கலாம், நீங்க கொடுக்கற காணிக்கையில திருப்தியா இருக்கலாம், சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய தியாகமா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஏதோ நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆனாலும் ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு உங்களுக்குள் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயம் எடுக்காத நிலைமையில் இருக்கிறீர்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காம உங்கள் இருதயத்தில் பிரதானமாய் முதல் இடத்திலே அவர் இல்லாவிட்டால் நீங்கள் ஜெயம் எடுக்கவில்லை. அப்ப இந்த காரியத்தை எப்ப கரெக்ட் பண்ணலாம், அதையும் நான் சொல்லி முடிச்சேன். எப்ப கரெக்ட் பண்றது? இது எத்தனையோ வாரம் இந்த பிரசங்கத்தை இதே காரியத்தை நீங்க எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க. நானும் இந்த காரியத்தை எத்தனையோ தடவை பைபிள்ல மாச கணக்குல வருஷ கணக்குல இந்த ஆதியில கொண்டு அன்பை விட்டாய்ன்றதை எனக்கு எத்தனையோ தடவை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். எப்ப எனக்கு கரெக்ட் பண்றது? அதுக்கு ஒரு டேட் சொல்லுங்க, எப்ப கரெக்ட் பண்றது? எல்லாமே எனக்குள்ள இருந்தாலும் இதுல நான் குறை உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுதே, நான் என்னைக்கு என்ன கரெக்ட் பண்றது? அதையும் பைபிளே பார்த்துருவோமே. 5வது வசனத்துல பாருங்க, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய். பாவம் கிடையாது, அன்புல விழுந்ததுதான் சொல்றாரு. பாவத்துல விழுகிறத பத்தி பேசல, அன்புல விழுந்தது. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை, அந்த அன்பின் கிரியைகளை என்ன செய்யணும்? மறுபடியும் செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அப்படின்னா ஆண்டவர் வந்து இதற்கு லிபரலா விடல. சரிப்பா, நீ மரணத்துக்கு முன்னாடி கடைசியில் ஆதி அன்புக்குள்ள ரெனியூ பண்ணிட்டு நீ வந்துரு, இப்ப மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கிற, நல்ல ஊழியம் பண்ற, எனக்காக நீ எல்லாம் பிரயாசப்பட, எல்லாம் ஓகே நல்லா இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணு. நீ மரணத்துக்கு முன்னால உனக்கு நல்லா ஒப்பு கொடுத்துரு, ஒப்பு கொடுத்து நீ ஆதி அன்பு கூட வந்து பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. பயங்கரமான வாணிங்க வைக்கிறார், ஜாக்கிரத, நீ இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிற, நீ தெரிய இப்படியே இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்கிற, நீ தெரியாத உனக்கு தெரியாத நேரத்தில் திடீர்னு வந்து நான் உன்னுடைய காரியத்தெல்லாம் தூக்கிடுவேங்கிறாரு. நீ ஆதி அன்பை விட்டுட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப கம்ஃபர்டபுளா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு இருக்கிற வாழ்க்கை, உனக்கு இருக்கிற மேன்மை, உனக்கு இருக்கிற வசதி, உனக்கு இருக்கிற சூழ்நிலைகள், உனக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய தன்மைகள், இருக்கிற செட்டப், இதுல ரொம்ப திருப்தியா இருக்கிற, ஆதி அன்பை விட்டு நீ போனதை பத்தி கேர்லெஸ்ஸா இருக்கிற, அதை பத்தி நீ கவலையே படுத்துக்கிறது இல்ல, திடீர்னு வருவேன் எப்போ? நீ மனம் திரும்பாத பட்சத்தில், நீ எதிர்பார்க்காத நேரத்தில், சொல்லி வச்சுட்டு வரமாட்டேன், சடனா வந்து எல்லாத்தையும் பிடிக்கிடுவேங்கிற. அப்படின்னா இந்த விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளவு தூரம் கவனமா இருக்கார். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியாக நமக்கு இருக்கிற செட்டப்ல கம்ஃபர்டபுளா இருந்துடாதீங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் சர்ச்சுக்கு தவறாம போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னால முடிஞ்சதை ஊழியத்தை செய்யறேன், என்னமோ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், திருப்தி ஆயிட்டு. இந்த ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டாய்ன்றத ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஆண்டவர் போக்கஸ் பண்றாரு. இந்த எபேசி சபைக்கு வேற எதையுமே கர்த்தர் சொல்லல, இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னாரு. இந்த ஒரு விஷயத்துல நீ மிஸ் ஆகும் பொழுது சடனா நீ கொலாப்ஸ் ஆயிடுவேன், சடனா நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன். எப்போ நீ அறியாத பட்சத்தில் அப்ப ஆதி அன்பிலிருந்து இறங்கி வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு ஒரு டேஞ்சரான வாழ்க்கை தெரியுமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? இந்த வார்னிங்கை கவனிக்கணும். நீ அறியாத நேரத்தில், அறியாத நேரத்தில் என்ன, அப்புறம் பார்த்துக்கலான் இருப்ப, அப்புறம் பார்க்கறதுக்கு டைம் வராது, பின்னால பாத்துக்கலாம் நினைப்பேன், அந்த பின்னாலங்கிறது வராமது போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் நீ டிலே பண்ணக்கூடாது. இன்னைக்கு இந்த சர்வீஸ்ல நமக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியலன்னா நாளைக்கு உங்களால் உங்களை ஒப்பு கொடுக்க முடியாது. நான் தைரியமா சொல்றேன், இந்த சர்வீஸ்ல இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களால் ஒப்பு கொடுக்க முடியலன்னா வெளியே போய் உங்களால் ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த இடத்தில் வைத்து ஆண்டவருக்கு முதலிடத்தில் வருவதற்கு உங்களால் முடியவில்லை என்றால் இன்னொரு தடவை முடியாது, வெளியில போயிட்டு முடியாது, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், வீட்டுக்கு போய் முடியாது. இந்த இடத்துல இந்த அபிஷேகத்தில் இந்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள்ள உங்களால் செய்ய முடியாததை வீட்டில் போய் உங்களால் செய்ய முடியாது. அப்ப இந்த இடத்தில் இவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பென்றார். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர். எதிலே ஜெயிக்கிறான்? கர்த்தரிடத்தில் முதல் ஸ்தானத்தில் வைத்து அவருக்கு முதல் அன்பை கொடுக்கிறதிலே அவன் ஜெயிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கிடைக்கும். அதைத்தான் இங்க சொல்றேன், அதைத்தான் சொல்றாரு. தள்ளி போடாத, நீ தள்ளி போட்டேன்னு அறியாத நேரத்தில் ட்ராஜடி ஆகிடும். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்முடைய குறைவு ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்வதற்கு உண்மையிலேயே எனக்கு தகுதி இருக்குதா? கொஞ்சம் யோசி. ஆதாமுக்கு கர்த்தர் அதை மறுத்தார். எனக்கு பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்குதா? ஆதாம் தகுதி இழந்துட்டான், எனக்கு அந்த தகுதி இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவன், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு தகுதி அவன் இழந்த உடனே, அதாவது அந்த மத்த கனியை சாப்பிட்ட உடனே அந்த தகுதி இழந்துட்டான். அந்த தகுதியை இழந்த உடனே ஸ்பாட்லி அவனை விரட்டிட்டாரு. அப்ப தகுதி இழந்தவனை கர்த்தர் பக்கத்திலேயே வச்சுக்கல, விரட்டி அடிச்சிடுவார். அப்படிதானே? அப்ப இன்னைக்கு நான் யோசிக்கணும், எனக்கு அந்த தகுதி இருக்குதா, அல்லது விரட்டப்படுகிற நிலைமையில நான் இருக்கிறேனா? ஆதாமுக்கே அந்த நிலைமைனா எனக்கு எந்த நிலைமை யோசிக்கணும். சிலதான் சீரியஸா தான் நம்ம திங்க் பண்ணணும். பைபிளை என்னைக்குமே சீரியஸா தான் பார்க்கணும். ஆகையினாலே ஆதாமுக்கு ஏற்பட்ட கதி நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினார், துரத்தினாரு, நம்மளை பரலோகத்தை விட்டு கர்த்தர் துரத்திடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. எப்போ? ஜெயம் கொள், ஜெயம் கொள். நீ ஜெயம் கொள்ளுவே ஆனால் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறேன், அன்பிலையும் நான் ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றுமே இருக்கிற அன்பை பின்னுக்கு தள்ளி என் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அன்பிலே நான் ஜெயித்தால் ஜீவ விருட்சத்தின் கனி எனக்கு கிடைக்கும். இந்த ஏழு சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஏழு சபைகளுக்கும் ஏழு வித்தியாசமான பிளஸிங். ஏழு சபைகளுக்கும் சொல்லும் பொழுது ஏழு சபைகளிலும் காணப்படுகிற காரியங்கள் வேற. ஏழு சபைகளிலே அஞ்சு சபைகளிலே கர்த்தர் குறைவை காண்கிறார். ரெண்டு சபைகளில் மட்டும் குறை கிடையாது. சிமிர்னா, பிலதெல்பியா, அந்த ரெண்டு சபையில மட்டும் கர்த்தர் குறையை சொல்லல. மற்ற அஞ்சு சபைக்கும் சொல்லப்படுற செய்தியில பாத்தீங்கன்னா மனந்திருந்து மனந்திரும்பு அந்த வார்த்தை வரும். மற்ற அஞ்சு சபை செய்தியிலும் மனந்திரும்பு சொல்ல ஏதாவது ஒண்ணு சொல்வார். நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுல அஞ்சு சபைகளிலே கர்த்தர் அதுல வந்து மனந்திரும்ப சொல்றாரு. இந்த எபேசி சபையை மனந்திரும்ப சொல்றது எதுல கேட்டீங்கன்னா அன்பு விஷயத்துல நீ மனந்திருந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே நான் மனம் திரும்பிட்டேன். எதுல மனம் திரும்பிட்டீங்க? சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். மனம் திரும்பிட்டேன். எதுல மனம் திரும்பிட்டீங்க? சினிமா பாக்கிறத விட்டுட்டேன். மனம் திரும்பிட்டேன். எதை மனம் திரும்பிட்டீங்க? குடிக்கிறத விட்டுட்டேன். இதத்தான் மனம் திரும்புதல் சொல்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்புல நீ இறங்கிட்டா நீயும் மனம் திரும்ப வேண்டிய ஆள் தாங்கிறாரு. ஆமேன். நீ ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பு உனக்குள்ள இல்லைனா நீ இன்னும் சரியா மனம் திரும்பல, நீ இன்னும் மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பிட்டேன்னு உன்னையே ஏமாத்திக்காதேங்கிற, நீ மனம் திரும்பல, நீ இன்னும் மனம் திரும்ப வேண்டிய ஆள். அந்த வசனம் சொல்லுது, நீ மனம் திரும்பிங்கிறாரு. நீ அப்ப இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்குது. பாவத்தை விட்டு மனம் திரும்பிக்கலாம், விக்கிரகாரதனை விட்டு மனம் திரும்பி இருக்கலாம், பொல்லாத காரியத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பேரில் வைக்கிற அன்பிலே நீங்கள் அந்த லெவல்ல வரலன்னா இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நபர் தான். மனம் திரும்பி சொல்றல, மனம் திரும்பு, மனம் திரும்பி என்ன நிலைமையிலிருந்து விடுதா என்பதை நினைத்து மனம் திரும்பி இன்னும் மனம் திரும்பணும். நம்ம மனம் திரும்ப வேண்டி இருக்குது. இது மனம் திரும்ப வேண்டிய நேரம். நம்ம ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்பி அந்த வாழ்க்கையை நம்ம தொடர வேண்டிய நேரம். இல்லைனா ஆதாமுக்கு மறுக்கப்பட்டது போல் நமக்கும் மறுக்கப்பட்டுவிடும். கவனமா இருக்கும். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஜீவ விருட்சத்தின் கனி, இதை புசிக்கிறவன் நிரந்தரமானவனாய் மாறிவிடுவான். பரலோக ராஜ்யத்தில் நம்ம நிரந்தரமா இருக்க போறோன்றதுக்கு என்ன அடையாளம்? உள்ள என்டர் ஆகும் பொழுது நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படுகிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் நம்மை நிரந்தரமானவர்களாய் மாற்றுகிறது. நிரந்தரமானவன் பூமியில் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஏன்? பாவ வாழ்க்கை நமக்கு நிரந்தரமாயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். வேதனையுள்ள வாழ்க்கை நிரந்தரமாயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். வியாதி உள்ளதான சரீர பலவீனமான இந்த சரீர வாழ்க்கை நமக்கு நிரந்தரமாயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். இந்த சரீரத்தில் இருக்க மட்டும் எத்தனை பலவீனங்கள், வியாதிகள், சுகவீனங்கள் நம்ம உபத்திரவப்படுத்துது. இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமாயிடக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். நல்லது, ஆண்டவர் நினைக்கிறதெல்லாமே நல்லதுதான். ஆனால் பரலோகத்தில் நம்ம நிரந்தரமா இருக்கிறதற்கு அங்கே நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனி, அதை புசிப்பதற்கு தகுதி அடையணும். எப்படி? ஜெயம் கொள்ளுகிறவன் தான் அதை புசிக்க முடியும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதி வச்சிட்டார். இந்த எபேசி சபை எல்லாவற்றிலேயும் நல்லா இருக்குது. நல்ல பிரயாசம், நல்ல ஊழியம், நல்ல பொறுமை, நல்ல சகிப்புத்தன்மை, எல்லாத்த விட ஸ்பெஷல். கர்த்தர் எதை நேசிக்கிறாரோ அதை நேசிக்கிறாங்க, கர்த்தர் வெறுக்கிறத வெறுக்கிறாங்க. ஓ, அருமையான வாழ்க்கை, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே இருந்தாலும் ஆண்டவர் எதுவுமே திருப்திப்படுத்தல. நீ என் மேல அன்பு வைக்கலன்னா நீ எதை செஞ்சாலும் ஒன்னும் வேஸ்ட்டுங்கிற. இன்னைக்கு நீங்க பரிசுத்தமா வாழலாம். ஏ, பரிசுத்தமா வாழ்ந்தா பரலோகம் போலான்னு தானே பரிசுத்தமா வாழ்றீங்க? பரிசுத்தமா வாழ்ந்தா அந்த உலகத்துல கர்த்தர் உங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு தானே நீங்க வாழ்றீங்க? நீங்க பாவத்தை விட்டு இருக்கிறீங்க. ஏன் அத பாவம் செஞ்சா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ பயந்துதானே பாவம் செய்யாம இருக்கிறீங்க? ஏன் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நோக்கம் என்ன? பாவத்தை தவிர்க்கிறதற்கு நோக்கம் என்ன? இதுதான் நோக்கம்னா தப்பு. பரலோகத்துக்கு போறதுக்காக நான் பரிசுத்தமா இருக்கிறீங்கன்னா தப்பு. நரகத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக நான் பாவம் செய்யாம இருக்கிறேன்னா தப்பு. என் ஆண்டவர் மேல் நான் அன்பா இருக்கிறேன், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவர் இருதயத்தை நான் நோகடிக்க மாட்டேன், அதனால நான் அவருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன். இதுக்கு தாங்க நீங்க பரிசுத்தமா இருக்கணும். இதுக்கு தாங்க நீங்க பாவம் செய்யாம இருக்கணும். அன்பு தாங்க மூலம், மூல காரணமே அன்பு தான். சென்டர் போக்கஸ் அதுதான் இருக்கணும். பரலோகத்துக்காக உங்களை பரிசுத்தப்படுத்தாதீங்க, நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்காக உங்களை பரிசுத்தப்படுத்தாதீங்க, இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக நல்ல வாழ்க்கை வாழாதீங்க. வேஸ்ட். அது எதையுமே தேவன் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதில் எல்லாமே உள்நோக்கம் இருக்கிறது. உள்நோக்கம் இருக்கிறது. உள்நோக்கம் இல்லாமல் ஆண்டவரை பின்பற்றுவதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாயிருக்கும்படி தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிலே பரிசுத்தம், அன்பிலே பரிசுத்தம் என்றால் என்ன? உள்நோக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பு. என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அதனால நான் பரிசுத்தமா வாழ்றேன். பரலோகத்துக்காக நான் பரிசுத்தமா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நரகத்திற்காக தப்பித்துக் கொள்வதற்காக நான் பரிசுத்தமா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பது, அது தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அவருடைய இருதயத்தை நான் துக்கப்படுத்த மாட்டேன். அதுக்காக எனக்கு எது லாபமோ நஷ்டம் அதை எனக்கு பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவருடைய இருதயத்தை நான் நோகடிக்காம வாழணும். என அவரை நான் நேசிக்கிறேன், அதுக்காக நான் அவருக்காக வாழ போறேன். இதுதான் வாழ்க்கை. இதைத்தான் தேவன் ஆதி அன்புங்கிறார். இதைத்தான் அன்பிலே பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அன்பிலே பரிசுத்தம், இந்த நோக்கம் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லைன்னா நீங்கள் மனந்திரும்ப வேண்டும். நீங்கள் மனந்திரும்ப வேண்டும். நீங்கள் மனந்திரும்ப வேண்டும். இன்றைக்கு, நாளைக்கு இல்லை, இந்த இடத்துல வச்சு நீங்க மனந்திரும்பணும். இந்த இடத்துல உங்களால் மனந்திரும்ப முடியலன்னா வீட்டுக்கு போய் உங்களால் மனந்திரும்ப முடியாது. மனந்திரும்பாமல் போனால், நீ மனந்திரும்பாத பட்சத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு? டிலே பண்ணாதேங்கிறாரு. டிலே பண்ணி நான் ஏமாந்துருவேன், டிலே பண்ணாதேங்கிறார் ஆண்டவர். நீ அறியாத நேரத்தில் ஏதாவது நடந்துடும், டிலே பண்ணாதேங்கிறார் ஆண்டவர். அன்பை விட்டு நீ இறங்கிட்டியா, டிலே பண்ணாத, உடனே செட் பண்ணது, செட்டேட் பண்ணு, உடனே மறுபடியும் அந்த பழைய லெவலுக்கு ஏறு. நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லாதேங்கிற ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அப்பா, என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு மனதோடும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. என் முழு இருதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு மனதோடும் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. மற்ற எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் இடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. பரலோகத்திற்காகவோ நரகத்திற்கு தப்புவதற்காகவோ நான் உங்களை பின்பற்றாதபடி என்னை காத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க என்னிடத்தில் அன்பா இருக்கிறீங்க, அதுக்கு நான் பதில் செய்ய பதிலாக உங்களிடத்தில் அன்பா இருக்கணும், அது போதும். எங்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எங்கிட்ட நீங்க அன்பு கூர்ந்தது போல, உங்ககிட்ட எதையுமே அன்பா எதிர்பார்க்காம உங்கள்கிட்ட அன்பு கூற எனக்கு உதவி செய். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வசனங்கள் எங்களை சுத்திகரித்ததற்காக சோதரம். இந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே மாற்றப்பட்டதற்காக சோதரம். இந்த வார்த்தைகள் எங்களை குணமாக்கினதற்காக சோத்திரம். உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கினதற்காக சோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து உங்களுடைய சமூகத்திற்குள், பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க அப்பா. இதுவரைக்கும் நான் தோல்வியோடு இருந்தும் தோல்வியோடு இருக்கிறதை உணராமல் வாழ்ந்தேனே, இனி அப்படி வாழக்கூடாது, இனி ஒருபோதும் அப்படி வாழ்ந்து விடக்கூடாது. நான் எப்பொழுதும் ஜெயம் எடுத்தவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்க உதவி செய். காத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. சபை முழுவதையும் இந்த வார்த்தை சுத்திகரிக்கட்டும். இந்த வார்த்தைகளை இனியும் கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும் இந்த வசனங்கள் சுத்திகரிக்கட்டும், புடமிடட்டும்.